ஓகே, இறங்கி வருகிற தேவனை நாம் இந்த வசனத்தில் பார்க்கிறோம். 4-7 வரைக்கும் தன்னோடு மக்களோடு எப்பொழுதும் இறங்கி வருகிற தேவனை பற்றி நம்ம இந்த வசனங்களை பார்க்குறோம். அடுத்ததாக 8-17 வரைக்கும் ஆண்டவர் தாவீதோடு செய்கிற உடன்படிக்கையை பார்க்கலாம். தாவீதோடு செய்கிற உடன்படிக்கை, நாத்தான் வந்து இன்னும் அந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கார். ஆண்டவர் வந்து தாவீதுக்கு என்னென்ன சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய அன்பையும் அவருடைய இறையாண்மையும் இந்த உடன்படிக்கையில் பார்க்குறோம். தாவீதுக்கு சொல்கிறார், தாவீதே உனக்கு நன்றி பெருக்கில் நீ எனக்கு ஆலயம் கட்டணும்னு நினைக்கிறேன், நீ எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு நினைக்கிற எனக்கு புரியுதப்பா, ஆனால் நீ நன்றியில் செய்கிற நன்றியில் எனக்கு கட்டணும், ஒரு செப்பு ஆலயத்தை கட்டினோன்னு நினைக்கிறேன், அதில் நான் குடியிருக்க போகிறேன்னா எல்லையற்ற தேவன் அது என்ன அடக்க முடியுமா, ஏதோ கட்டணும்னு நினைக்கிறேன், உன் நன்றி எனக்கு புரியுது, ஆனால் நீ எனக்கு ஆலயம் கட்ட வேண்டியதில்லை, நீ எனக்கு வீடு கட்ட வேண்டியதில்லை, நான் எப்பேற்பட்ட தேவன் நீ புரிஞ்சிக்கிற மாதிரி நான் உனக்கு ஒரு வீடை கட்டுறேன் அப்படின்றார். நீ எனக்கு கட்டுறதை விடு, நான் உனக்கு ஒரு வீடை கட்டுறேன் அப்படின்றார். பாருங்களேன், அந்த ஒரிஜினலில் வந்து ஒரு அருமையான டயலாக் மாதிரி அது. பாருங்க, அது தாவீது ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு நினைக்கிறாரு. தன் இயல்புள்ள தேவனுக்கு யாரும் ஆலயத்தை கட்ட வேண்டியதில்லை, அவர் உனக்கு கட்டுறார், அவர் உனக்கு கட்டுறார் அப்படின்னு சொல்லி இங்க தாவீதுக்கு ஒரு வீடு கட்டுறேன்னு ஆண்டவர் சொல்றார். அது என்ன மாதிரி வீடு அப்படின்றது இந்த 8-17 வரைக்கும் அதுக்கு ஒரு பில்டிங் பிளான் கொடுக்குற மாதிரி, ப்ளூ பிரிண்ட், வீடு கட்டும் போது ப்ளூ பிரிண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அதை கொடுக்குறார். இப்போ நாங்கள் எங்களுக்கு வீடு கட்டும் போது ஒரு அனிமேஷன் பண்ணி கொடுத்தாங்க, வீடியோ அனிமேஷன், ஒரு அப்படியே இன்டர்நெட்டில் பார்க்க முடியும். நான் அந்த வீட்டுக்குள்ளே கதவு திறந்து நுழையிற மாதிரி, இந்த ஹால் எவ்வளோ பெருசு இருக்கும், இந்த பெட்ரூம் எப்படி இருக்கும், அந்த நாப் பாத்ரூம் டாய்லெட் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு எல்லாம் பார்க்குற மாதிரி அந்த அனிமேஷன் இருக்கும். அந்த மாதிரி ஒரு தாவீதுக்கு ஆண்டவர் கட்டுகிற வீடு எப்பேற்பட்ட வீடுன்னு ஒரு பிளான் கொடுக்குற மாதிரி இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அதைத்தான் நாம் பார்க்குறோம். அதை பார்த்த தாவீதுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, தூக்கி வாரி போட்டு ஆனந்தத்தில் நிறைஞ்சு ஓடிப்போய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுவார். அது அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பில்டிங் பிளானில் 4 தன்மைகளை நம்ம பார்ப்போம். 4 தன்மைகள் அந்த தாவீதுக்கு ஆண்டவர் எப்பேற்பட்ட ஆண்டவர் தாவீதோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கையில் நான் உனக்கு ஒரு வீடு கட்ட போகிறேன் பா அப்படின்றார். அந்த வீட்டின் 4 தன்மைகளை அவர் எடுத்து விளக்கி காட்டுறார். அதைத்தான் நம்ம இங்கே பார்க்குறோம். முதலாவது என்ன, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு உன்னை உடன்படிக்கை கொண்டு போவோம். இதுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், இது நான் உனக்கு செய்கிறேன், உன்னோடு நான் செய்கிற அக்ரிமெண்ட் தாவீதே, உனக்கு நான் ஒரு வீடு கட்ட போகிறேன். அந்த வீட்டின் 4 தன்மைகள் என்ன, நீ இங்கே இருக்கிற நான் உன்னை என்னவா செய்ய போகிறேன் அப்படின்னு 4 காரியத்தை பார்ப்போம். முதலாவது, ஒன்றுமே இல்லாத ஆளை நான் உனக்கு பெரிய பேரை ஏற்படுத்த போகிறேன். ஒன்றுமே இல்லாத ஆள் நீ உனக்கு ஒரு பெரிய பேர் ஏற்படுத்த போகிறேன். 8வது வசனம், அப்பொழுது நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனத்திற்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து. தாவீதே, நீ யாருன்னு ஞாபகம் வச்சுக்க, முதல்ல நீ ஒரு பொடி பையன். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, நம்ம ஊரில் மாட்டு மேய்க்கிறவனுங்கெல்லாம் இன்னைக்கு இது வந்து பண்ணுறானுங்கன்ற மாதிரி ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு இருந்த நீ, ஆடு பின்னாடி மேன் ஓடிக்கிட்டு இருந்த ஆளு நீ, மறந்துடாத அதை. இந்த சமுதாயத்திலேயே கீழ்த்தரமான நிலையில் உன் குடும்பம் கூட உன்னை மதிக்கலை. சாமியோட அபிஷேகம் பண்ண வரும்போது உன்னை வரவேற்கல, எல்லாரும் போனாங்க, உன்னை விட்டுட்டாங்க ஆட்டுக்கிட்ட. அதுக்கு தான் லாயக்குன்னு, நீ எப்பேற்பட்ட ஆள், ஆட்டு பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்த ஆள், சமுதாயத்திலேயே கீழ்த்தரமா இருந்த ஆள் நீ. அப்படிப்பட்ட ஆளை உன்னை நான் எடுத்து சமுதாயத்திலேயே உயர்ந்த இடத்துல அரண்மனையில் நான் உட்கார வச்சிருக்கேன். அதை மறக்காதப்பா. எங்கேயாவது இந்த கதையை கேட்டிருக்கியா, ஒரு ஆடு மேய்க்கிறவன் போய் ராஜாவான கதையை, உனக்கு நான் அதை செய்திருக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, உன்னுடைய நீ 8-9 வசனம் படிங்க.
நீ போன எவ்விடத்திலும் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன்.
நீ போன இடங்களில் எல்லாம் உனக்கு எத்தனை சத்ருக்கள் இருந்தாங்க, சவுல் அடி எவ்வளோ மோசமாக பிச்சை எடுக்கிற நிலைமை கூட நீ போயிட்ட, சாப்பாடு கூட தாவீது இல்லாமல் போய் பைத்தியம் பிடிச்சி போய் நாடோடியாக குகைகளையும் அங்கேயும் எப்படி ஓடினார். ஆனால் எல்லா இடங்களையும் உன் கூட இருந்து உன்னை காப்பாற்றினது யாரு? நான் தான்ப்பா காப்பாற்றினேன். இந்நாள் வரைக்கும் நீ உயிரோடு இருக்கிறீன்னா அதுக்கு காரணம் நான் தான். உன் சத்துருக்களை எல்லாம் உன்னை காப்பாற்றி உன்னை உயர்த்தி இந்த இடத்துக்கு உன்னை வச்சிருக்கிறது யாரு? நான் தான் அதை செய்தேன். உன் சத்துருக்களை எல்லாம் முறியடித்து உன்னை இவ்வளோ உயரத்துக்கு கொண்டு வந்தேன் அப்படின்றார். நாளைக்கு நீ என்னவா இதுவரைக்கும் என்னவா இருக்கிறியோ அதுக்கு காரணம் நான் தான். நீ இன்னும் நாளைக்கு என்னவா ஆக போறியோ அதுக்கு காரணம் நான் தான். அதை தான் அவர் சொல்கிறார். கடவுள் தாவீதுக்கு கடன்பட்டு இல்லை, எப்படியோ பரிதாகப்பட்ட அந்த நல்ல எண்ணத்தில் தாவீது ஆண்டவருக்கு செய்யணும்னு இல்லை, தாவீது தான் முழுமையாக ஆண்டவர் கடன் பட்டிருக்கிறார். அங்கே அந்த வசனத்தில் என்ன சொல்கிறார், நீ ஒன்றும் இல்லாத ஆளுன்னா உன்னை என்ன பண்ண போகிற, பூமியில் இருக்கிற பெரியவர்களின் நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்குவேன். உண்டாக்கினேன்னு வருது, உண்டாக்குவேன்னு வரணும், உண்டாக்குவேன். உலகத்திலேயே உயர்ந்த பேராக உன் பேரை நான் உயர்த்துவேன். உயர் உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களில் பெரிய பேர் உனக்கு ஏற்படுத்துவேன். நீண்ட காலத்துக்கு உன் பேர் அறிவிக்கப்படும், கேட்கப்படும், பேசப்படும். 3000 வருஷம் ஆச்சு தாவீது என்ற ஒரு மனுஷன் வாழ்ந்து. இன்னைக்கும் இஸ்ரவேலிலேயே பெரிய ராஜா அப்படின்னா யாரு? தாவீதை தான் நாம் சொல்லுகிறோம். உலகம் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் போய் வேந்தா இன்னைக்கு 2023 இல்லையா, இப்போது போய் கூகுளில் போய் டேவிட்னு போடுங்களா, டேவிட்னு போட்டால் தாவீது இஸ்ரவேலிலேயே பெரிய ராஜா, அவங்க அப்பா பேர், அவனுடைய அம்மா பேர், மகன், எத்தனை பிள்ளைகள், தாவீதுடைய சில படங்கள், தாவீதுக்கு எந்தெந்த தேசங்களில் ஸ்டாச்சுஸ் இருக்குது, தாவீதின் அடிப்படையில் எத்தனை படங்கள் எடுத்துருக்கிறாங்க, அப்படி எல்லாம் வரும். எத்தனை 1000 வருஷம் ஆச்சு, எத்தனை பேர் 3000 வருஷத்துக்கு அப்புறம் எத்தனை பேர் நினைக்கிறோம் இன்றைக்கும், இன்றைக்கும் தாவீதை பற்றி நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா? சபை காலா காலமாக பெரிய பழையற்பாடு ஒரு பக்திமான்னா தாவீது தான். இன்றைக்கும் நூற்றுக்கணக்கான சபைகள், எத்தனை கோடி மக்கள் பாடுற பாட்டுங்க வரிங்கெல்லாம் தாவீது எழுதின பாட்டுங்க தான். இது என்னத்துக்கு? ஒன்றும் இல்லாத ஆளை உன்னை உயர்ந்த மனிதனாக நான் மாற்றுவேன், அது காரணம் நான் தான், அது செய்தது நான் தான் பாருங்களேன். இதெல்லாமே இறையாண்மை கிருபை, இது நீ பெரிய தகுதியான ஆள் இல்லை, இது என்னுடைய கிருபை, என் கிருபை நான் செய்கிறேன் பாருங்களேன். அது திருப்பி திருப்பி 8 நான் உன்னை ஆட்டு தொழுவத்திலிருந்து எடுத்தேன், 9 நான் நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு இருந்தேன், நான் உனக்கு பெரிய நாமத்தை ஏற்படுத்துவேன், எல்லாம் நான் இதெல்லாம் கவனன்ட், கடவுள் ப்ராமிஸ் பண்ணுறார் இதெல்லாம் நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு. இதெல்லாம் கடவுள் செய்கிற ஒரு காரியம். ஓகே, இதெல்லாம் நமக்கு என்னங்க நீங்கள் கேட்குறீங்க? முதல்லாவது தாவீதுக்கு ஒரு வீடு கட்டுற, உனக்கு பெரிய பேரை ஏற்படுத்துறேன்ற, இங்கே உட்கார்ந்து இருக்கிற நமக்கு இதில் என்ன, நம்ம எல்லாருக்கும் இதில் பாகம் இருக்குது தெரியுமா? நம்ம எல்லாரும் இந்த உடன்படிக்கையில் பங்காளிகள் தான், ஏன்னா இதனுடைய நிறைவேறுதல் தான் புதிய ஏற்பாடில் இருக்கும். இதிலெல்லாம் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நமக்கு யாருக்குத்தான் ஆசை இல்லை நம்ம பேர் பெருசாக வரணும்னு? உனக்கு யாருக்காவது ஆசை இல்லாமல் இருக்கா? எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால தான் மனுஷங்க என்ன பண்ணுறாங்க, ஏதாவது சாதிக்கணும்னு பார்க்குறாங்க, ஏதாவது கட்டி அது பேர் வைக்கணும்னு பார்க்குறாங்க, இல்லை நம்ம பிள்ளைகள் பேர், அவங்க பிள்ளைகளுக்கு அப்புறம் நம்ம பேர் கலாக்காலம் இருக்கணும்னு பார்க்குறாங்க, நம்ம பிள்ளைகளாவது இருக்கட்டும். எல்லா மனுஷனுக்கும் அந்த ஆசை இருக்குது, நம்ம வாலிபத்திலேயே ஸ்டார்ட் ஆயிடுது. அதனால தான் சாதிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு நமக்கு இருக்குது. அது ஒரு சுயநலமாக உலகத்தில் இருந்தாலும் ஏன் ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகும் நமக்கு அந்த ஆசை இல்லை? ஆண்டவருக்கு மகிமையான விதத்தில் நம்ம செய்யணும், நம்ம செய்யணும், சாதிக்கணும்னு நமக்கு இருக்கத்தான் செய்யுது. ஆனால் நிறைய பேர் அதை அடையிறதே கிடையாது வாழ்க்கையில், சோகமாக அடையிறதில்ல, அவங்க வாழ்க்கை என்ன அநேக நேரத்தில் வேஸ்ட்டாக தான் போயிடுது. எவ்வளோ பேர் அடைஞ்சவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஆக்டர் ஆயிடுறாங்க, ஆக்ட்ரஸ் ஆயிடுறாங்க, எத்தனை நாள் நிலைக்குது அந்த பேர்? அவங்களுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மார்க்கெட் போயிடுது இல்லைங்களா? முன்னாடி இருந்த பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் இப்போல்லாம் ஆன்டிஸ் ஆயிடுறாங்க, குண்டா ஆயிடுறாங்க, அவங்களுக்கு மார்க்கெட்லாம் போயிடுது, அவங்க பேரெல்லாம் போயிடுது, ரொம்ப நாள் இருக்கிறதுல அவங்க இடத்த வேற அவங்க எடுத்துக்கிறாங்க, அந்த பேரெல்லாம் போயிடுது. ஆனால் இந்த உடன்படிக்கையில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த உடன்படிக்கையில் சம்பந்தப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய பேரும் உயர்ந்த பேராக இருக்கும், உயர்ந்த பேராக இருக்கும். இந்த ப்ராமிஸ் வந்து இது நமக்கும் பொருந்தும். எப்படி பொருந்தோம்னா, ரெவலேஷன் 3 ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய நாமத்தை, என்னுடைய சபையில் இருக்கிற மக்களை ஜெயம் கொள்ளுகிறவனுடைய நாமத்தை உயர்ந்த நாமமாக, அவனுடைய நாமத்தை ஜீவ புஸ்தகத்தில் எழுதின நாமமாக, அவனுக்கு நித்திய கனம் கொடுக்கிற நாமமாக நான் உயர்த்துவேன் அப்படின்றார். பார்த்தீங்களா, அதனால தான் நமக்கும் இது பொருந்தும், நமக்கும் இது பொருந்தும். ஏன், நம்மளுடைய பேரும் ஒரு நாள் அண்ட சராசரம் கேட்கும்படிக்கு எல்லா இடத்துலையும் அறிவிக்கப்படும், நித்தியமாக அறிவிக்கப்படும், நித்திய சுதந்திரத்தோடு அறிவிக்கப்படும், நித்திய கனத்தோடு அறிவிக்கப்படும். இதை உணர்ற ஒரு மனுஷன் தான் ஒருத்தர் சொல்றாரு, இந்த உலகத்தில் பெருசாக பேர் வரணும்னு பார்க்க மாட்டான். ஏன்னா ஆண்டவர் அவருடைய உடன்படிக்கையில் ஒன்று என்ன பண்ணியிருக்காரு, தாவீதுக்கு சொன்ன ஆண்டவர் நமக்கும் சொல்கிறாரு, உன் நாமம் நித்தியமாக தேவ தூதர்களுக்கு மத்தியில் பரலோகத்தில் நித்தியமாக ஒழிக்கும்பா, உனக்கு ஒரு நாமத்தை நான் கொடுப்பேன், உயர்ந்த நாமத்தை கொடுப்பேன் நான். அது அவர் உடன்படிக்கையில் ப்ராமிஸ் பண்ணியிருக்கார். யோசிச்சு பாருங்களேன், ஒரு மனுஷன் இருந்தானா, அவன் குப்பை வாடுறவன், அவனுக்கு பெரிய ஆசை ஏதாவது வாழ்க்கையில் சாதிக்கணும், பெரிய ஆள் ஆகணும்னு. ஆனால் அவங்க அப்பா அம்மா அவனை நல்லா படிக்க வைக்க முடியல, அவங்களுக்கு வசதி இல்லை, அவனுக்கு அவனுக்கு பேரும் அவனுக்கு நம்ம ஊரில் கொடுக்குற மாதிரி மோசமாக ஒரு முனியப்பான்னு பேர் கொடுத்தாங்க. அந்த பேரும் அவனுக்கு பிடிக்காது. என்ன ஒரு கேவலம் வேலை, என்ன குப்பை வாடுற வேலை, என்ன வாழ்க்கை, வாழ்க்கையே வெறுத்து கிடக்குது. முனியப்பா அவன் பேர், குப்பை வாடுற வாழ்க்கை, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையான் வாழ்க்கையை வெறுத்து போயிருந்தான். ஆனால் ஒரு நாள் எப்போவோ சபைக்கு வந்து இயேசுவை பற்றி கேட்டான். இயேசுவை பற்றி கேட்கும்போது அவனுடைய அவன் காஸ்பலை கேட்டான், சுவிசேஷத்தை கேட்டு அவன் மனசே உருகி போச்சான். ஏன், வாழ்க்கையெல்லாம் இந்த அழிய போகிற உலகத்தில் பெரிய பேரை சம்பாதிக்கணும்னு நினச்சேன், ஆனால் ஆண்டவர் அவருடைய உடன்படிக்கையில் இயேசுவை நான் நம்பி வரும்போது என்னுடைய வெறுக்கிற என் பேரை கூட எனக்கு நான் வெறுக்கிறேன், ஆனால் ஆண்டவருடைய உடன்படிக்கையில் என்ன போட்டிருக்காரு, நித்தியமெல்லாம் என் பேர் அறிவிக்கப்படும்படிக்கு என் நாமத்தை உயர்த்துவார், பரலோகமெல்லாம் இயேசு சொல்கிறார், என் பிதாவுக்கு முன்பதாகவும் தேவ தூதர்களுக்கு முன்பதாகவும் உன்னுடைய நாமத்தை நித்தியமெல்லாம் ஒழிக்கும்படி கனத்தோடு நான் அறிவிப்பேன். அவன் யோசித்து பார்த்துட்டு இருந்தானா, முனியப்பா முனியப்பா முனியப்பான்னு பரலோகமெல்லாம் கேட்குமா ஒரு நாள், அவ்வளோ உயர்வான பேரா எனக்கு, இந்த உலகத்தில் ஒரு நாய் கூட என்னை மதிக்க மாட்டேங்க, கடவுள் எனக்கு இவ்வளோ மதித்து அவர் குமாரனின் மூலமாக என் பாவத்தை மன்னித்து பரலோகத்தை திறந்து இங்கே ஒரு வீட்டில் கூட சேர்க்க மாட்டாங்க, எனக்கு வாசனை வருது என் உடம்பு மேலெல்லாம் குப்பை வர்றவன்னு சொல்லி. ஆனால் அந்த பக்கிங்கம் பேலஸை விட உயர்ந்த அரண்மனைக்குள்ள வான்னு சொல்லி என்னை கடவுள் அழைச்சி இவ்வளோ உயர்வை கொடுக்கும்போது நான் எப்படி இந்த இயேசுவை நம்பாமல் இருக்கலாம், இந்த கடவுள்கிட்ட நான் வராமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இயேசுவை நம்பி ரட்சிக்கப்பட்டாங்க. பாருங்களேன், அதனால தான் இந்த உலகம் நம்மளை மதிக்காமல் இருக்கலாம், நமக்கு பெரிய பேர் இல்லாமல் இருக்கலாங்க, ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ராஜரீக கூட்டம் இல்லைங்களா, நீங்கள் ராஜரீக என்னுடைய சொத்து, நீங்கள் ஸ்லாக்கியம் உள்ள என் கண்மணிகள் போல, என்னுடைய மிகப்பெரிய விலையை கொடுத்து உங்களை நான் வாங்கியிருக்கிறேன், இயேசுடைய ரத்தத்தை கொடுத்து ரத்தத்தினால் வாங்கப்பட்ட மக்கள், உலகங்களை பஸ்மமாக்க விடுவார், நம்மளை தொடர்றதுக்கு விடவே மாட்டார், அவ்வளோ நம்மளை மதிக்கிற தேவன், அவர் மதிப்பு நமக்கு பெருசு இல்லையா, யோசிச்சு பாருங்க, அவ்வளோ நம்மளை மதிக்கிறார். எந்த அளவுக்கு மதிக்கிறாருன்னா வேதம் சொல்லுது, இங்கே இருக்கிற அரசாங்கங்கள் கூட நம்முடைய சார்பாக வேலை செய்யும்படிக்கு அவர் செய்கிற தேவன், சபைக்கு சார்பாக வேலை செய்யும்படிக்கு. அதனால யோசிச்சு பாருங்க, இங்கே இருக்கிற மக்கள் கடவுளுடைய பிரசன்னத்தில் நம்ம அதை சாதிக்கலை, நம்ம பேர் யாருக்கு தெரியுது, நம்ம என்ன ஃபேமஸ்ன்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இந்த உடன்படிக்கையில் ஆண்டவர் கொடுக்குற இன்னொரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, ஒன்றுமில்லாத ஆடு பின்னாடி இருந்த உன்னை அண்ட நித்திய கனமுள்ள பேராக நான் மாத்துறேன். ஒரு நாள் யோசிச்சு பாருங்க, பரலோகத்தில் தாஸ் கணேஷ் இலியாஸ் அப்படிலாம் பேர் கேட்க போகுது, நித்திய கனத்தோடு நான் அறிவிக்கிறேன்ற என்ன ஒரு ஆனந்தம், அதை யோசிச்சு பாருங்களேன், என்ன ஒரு கனம். அதுதான் அந்த உடன்படிக்கையில் மேத்யூ ஹென்றி சொல்றாரு, இந்த நம்பிக்கை இருக்கிற மனுஷன் இந்த உலகத்தில் பெரிய பேர் வரலன்னு கவலைப்பட மாட்டான். எவ்வளோ கனத்தையும் உயர்வையும் கொடுத்த தேவன், எவ்வளோ மகத்தான ஒரு ஆசீர்வாதம். ஓகே, முதல்ல ஒன்றுமில்லாத ஆளை உன்னை பெரிய பேராக ஆக்குறேன், அதான் அந்த உடன்படிக்கையில் தாவீதுக்கு ஆண்டவர் சொன்னார், அது நமக்கும் பொருந்தும், புதிய ஏற்பாடுலாம் நமக்கும் அது சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவதாக, அலைந்து திரிந்த மக்களுக்கு நிரந்தர இடத்தை கொடுக்கிற 10வது வசனத்தை படிங்களா.
என் ஜனமாகிய இஸ்ரவேலே, இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அடையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாயத்தீர்ப்பின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன்.
இந்த இரண்டாவது உடன்படிக்கை, தாவீதுடைய உடன்படிக்கையில் அவர் கற்ற வீடை பற்றி சொல்கிறாரு. ஒன்றும் இல்லாத பேர் உனக்கு பெரிய பேர் ஆக்க போகிறேன். ரெண்டாவது, என்னுடைய ஜனங்களுக்கு ஒரு நிரந்தரமான இடம். அவங்க எகிப்துலேருந்து பாவம் அன்செட்டில்டாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா, அங்கேருந்து மோவாபு அது ஊர் வனாந்திரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. சண்டைகள், போராட்டங்கள், சத்ருக்கள், எப்போ பார் அந்த ஜட்ஜஸ் காலத்தில் அந்த பிலிஸ்தியருங்க அவங்க இவங்க வந்து தாக்கிக்கிட்டே இருந்தாங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவர் இப்போ என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு நிரந்தர இடத்தை ஏற்படுத்த போகிறேன். அந்த நிரந்தர இடத்துல அந்த துன்மார்க்க மக்கள், நியாயக்கேட்டின் மக்கள் இனி சிறுமைப்படுத்தாமலும் இருக்கும்படி, இனிமே யாரும் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அவங்கள தொந்தரவு பண்ணாமல் அவங்கள ஒடுக்காமல் இருக்கும்படி அமைதலான நிம்மதியான நிரந்தர இடத்தை நான் கொடுப்பேன் அப்படின்றார். பாருங்களேன், கானான் தேசத்தில் கிளியராக அது அமைதலான இடம். இதுதான் தாவீதுக்கு செய்கிற ரெண்டாவது வாக்குத்தத்தம், தாவீதுடைய ரெண்டாவது உடன்படிக்கை. இதை நீங்கள் பார்க்குறீங்களா, புதிய ஏற்பாடில் நமக்கு எப்படி அழகாக இது நிறைவேறுது. ஆண்டவர் அவங்களுக்கு செஞ்சார், கானான் தேசத்தை கொடுத்து அமைதலை கொடுத்து. சாலமன் காலத்தில், தாவீது காலத்தில் பெரிய அமைதலை தான் கொடுத்தார். ஆனால் இது இறுதி நிறைவேறுதல், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். உலக லெவலில் நம்ம நினச்சி பார்க்கலாம், நமக்கு எல்லாம் ஒரு நிரந்தர இடம் இருக்கணும்னு எவ்வளோ ஆசை உங்களுக்கு இருக்கா இல்லையா? உலக லெவலில் யோசிச்சு பாருங்கள். வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு தெரியும் கஷ்டம். நானும் வாடகை வீட்டில் இருந்திருக்கேன், எவ்வளோ கஷ்டம். ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கிறோம், சாமானெல்லாம் வச்சிடுறோம், நல்லா செட் ஆயிடுது, கடையெல்லாம் தெரிஞ்சிடுது. திடீர்னு அந்த வீட்டை காலி பண்ணணும்னா வர கஷ்டம் நமக்கு எவ்வளோ. எல்லா பொட்டி படுக்கையை எடுத்துக்கிட்டு அதை எடுத்து மூட்டை கட்டுறது ஒரு வேலை, அதை கட்டி எடுத்துகிட்டு போய் புது இடத்துல செட்டில் பண்ணுறது இருக்கே, ஐயோ எவ்வளோ கஷ்டம். என்ன கஷ்டம், மாறி மாறி அந்த ஏரியா, இந்த வீடு இந்த வீடுன்னு மாறி, என்னைக்கு நமக்கு ஒரு புது நமக்குன்னு ஒரு வீடு இருக்க போகுது, நம்ம மாறவே வேண்டாம் அப்படின்னு. ஒரு வீடை லோனு கீனு போட்டு கஷ்டப்பட்டு நகையெல்லாம் வச்சு ஒரு வீடை வாங்கிட்டோன்னா ஆஹாஹா என்ன ஒரு ஆனந்தம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? எனக்கு ஒரு வீடை வாங்கின பிறகு இனிமே நான் வீடு காலி பண்ண வேண்டியது இல்லையே, இனிமே நான் இங்கே போக வேண்டியது இல்லையே, இங்கேயே இருக்கலாமே. பார்த்தா அந்த வீடு கூட அந்த பேங்க்காரன் வச்சுருப்பான், அவனுக்கு லோன் கட்டணும். ஆனால் ஒரு நிம்மதி. ஆனால் ஒருவேளை அந்த லோனெல்லாம் கட்டின பிறகு கட்டி முடித்து அந்த பேங்க் பேப்பர்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட கொடுக்குறான், இன்னுமே இது உணர்ந்து தான் எங்களுக்கும் எதுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு கொடுக்கும்போது, அம்மா நிம்மதி, என்ன ஒரு பெர்மனன்ட் இடம், ஆனந்தம், ஒரு இடத்த வாங்கிட்டோன்னு. என்ன ஒரு த சென்ஸ் ஆஃப் பெர்மனன்ஸ் நம்ம எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே இருக்குங்க, உள்ளுக்குள்ளே இருக்குது அந்த ஃபீலிங். என்னதான் உலக லெவலில் வாங்கணும் தான், அப்படி நம்ம சொந்த வீடு அதெல்லாம் வாங்குறது தப்பில்லை, அதெல்லாம் சந்தோஷம்தான் வாங்குறது. ஆனால் ஆழமாக நம்ம உணர்கிறோமா, எவ்வளோத்தான் பெரிய வீடு கட்டினாலும், எத்தனை ஏக்கர் வீடு கட்டி நம்ம சொந்தமாக ஆக்கிக்கிட்டாலும், அது நம்ம நிரந்தர வீடு இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? நிரந்தர வீடு இல்லைன்னு தெரியுமா? ஏன், ஒரு நாள் மரணம் வருமே, மரணம் வருமே. அப்போது ஒருவேளை வாடகை வீட்டில் இருந்தாலும் அங்கங்கே மாறினதுனால கொஞ்சம் பழகிக்கலாம். இது சொந்த வீட்டில் 50 வருஷம் 60 வருஷம் இருந்துட்டு திடீர்னு அந்த வீட்டையும் எல்லாத்தையும் விட்டு போனோன்னா இருக்கிற கஷ்டம் இருக்குதே, அவங்களுக்கு தான் தெரியும். இந்த உலகத்தில் வசதி வசதின்றோம், பணக்காரன்றோம், அந்த பணக்காரங்க சாவுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஏழைங்க சாவை கொஞ்சம் இதாக அனுபவிச்சிடலாம், ஆனால் பணக்காரன் துடிப்பாங்க, சாகிறதுக்கே இஷ்டம் இல்லை. அந்த மாதிரி விட்டு போகிறதுக்கே மனசு இல்லை. 50 வருஷம் ரொம்ப கஷ்டம், அட்லீஸ்ட் ரெண்டு வீட்லையாவது கொஞ்சம் ஈஸியாக போயிடலாமே அப்படின்னு ரொம்ப கஷ்டம். மரணம் இது நிரந்தரம் இல்லை. ஆனால் எவ்வளோ இந்த இந்த யோசிச்சு பாருங்க, இந்த வாக்குத்தத்தம் எவ்வளோ நமக்கு ஆறுதல் கொடுக்கணும். ஏன் தெரியுமா, கடவுள் இதில் ப்ராமிஸ் பண்ணுறாரு, ஆப்ராம் யாக்கோபு இந்த உடன்படிக்கையில் தொடர்பான எல்லாருமே யாக்கோபு ஐசாக் அவங்கள பற்றியெல்லாம் என்ன சொல்லியிருக்கா, அவங்கெல்லாம் விசுவாசத்தில் கூடாரத்தில் வாசம் பண்ணாங்களாம். ஏன் 13:14 சொல்லுது, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஏன்னா அவங்க அப்படித்தான், அவங்களுக்கு தெரியும் இந்த உலகத்தில் நமக்கு நிலையான இடம் இல்லை. இந்த மாதிரி ஒரு நிரந்தர இடத்தை தேடுகிற மக்களுக்கு ஆண்டவர் செய்கிற உடன்படிக்கை என்ன தெரியுமா, உனக்கு ஒரு நிரந்தர இடத்தை நான் கொடுக்குறேன். இந்த உலகத்தில் அந்த நிரந்தரம் எதுவுமே இல்லை. நம்ம பெர்மனன்ட் அட்ரஸ்ன்றோம், நம்ம 511C ஆயில் மில் ரோடு, அது என் பெர்மனன்ட் அட்ரஸ் இல்லை. நான் வச்சுக்கிற பெர்மனன்ட் அட்ரஸ்ன்னு எல்லா இடத்துலையும் போடுறேன், அது அட்ரஸ் இல்லை. உயிர் போச்சுன்னா போச்சு அட்ரஸ், அது வெறும் டெம்பரவரி, ரொம்ப டெம்பரவரி அட்ரஸ். பெர்மனன்ட் அட்ரஸை நான் உனக்கு கொடுக்குறேன், நிரந்தர இடத்தை நான் இந்த உடன்படிக்கையில். புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் என்ன, உனக்காக கிறிஸ்துக்குள்ளே வந்த உனக்கு ஒரு நிரந்தர இடத்தை, வாசஸ்தலத்தை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன். இந்த நிலையில்லாத உலகத்தில் அலமோதுற மகனை, உனக்காக நான் ஒரு வீடை கட்டியிருக்கிறேன்றார். அதுதான் பெர்மனன்ட் அட்ரஸ். அந்த வீட்டிலேருந்து யாருமே நம்மளை எடுக்க முடியாது, எங்கேயுமே மாற வேண்டியதில்லை. நிரந்தர இடம், நிரந்தர இடம் தேவனோடு என்றென்றும். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் பண்ணுகிறார், தேவனோடு என்றென்றும் வாசம் பண்ணலாம். ரெவலேஷன் 21:4 சொல்ற மாதிரி, இதோ மனுஷரின் மத்தியில் தேவன் வாசம் பண்ணுகிறார், தேவன் தாமே அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைத்திடுவாரே. இந்த உடன்படிக்கையில் ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா, நிரந்தரத்தை நாடுகிற பேரே இல்லைன்னு வாடுகிற மனிதனே உனக்கு பெரிய பேரை கொடுக்குறேன், நித்தியமெல்லாம் கனம் கொடுக்குற பேரை கொடுக்குறேன். ரெண்டாவது ப்ராமிஸ் ஆண்டவர் என்ன கொடுக்குறார் தெரியுமா, உனக்கு நித்திய நிரந்தரத்தை கொடுக்குற, நிம்மதியை கொடுக்குற, உன் கண்ணீரெல்லாம் துடைக்கிற. இந்த உலகத்தில் இதெல்லாம் நம்பாதீங்க, கஷ்டம் இல்லாத வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்காதுங்க. எல்லாம் சொல்கிறவங்க யாராவது சொன்னாங்கன்னா பொய் தான் சொல்கிறாங்க. ஆண்டவர் புதிய உடன்படிக்கையில் கொடுக்குற ஒரு நிரந்தர இடத்தை, கண்ணீர் யாவையும் துடைத்து, அங்கே மரணம் இல்லை, தாகம் இல்லை, வியாதி இல்லை, வலி இல்லை, கண்ணீர் இல்லை, எல்லாம் கடந்து போகிற நிரந்தர இடத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்றார். ஆகவே தாவீதுடைய உடன்படிக்கையின் முதல், ஒன்றும் இல்லாத நீ பெரிய ஆளாக்குற, உனக்கு ஒரு நிரந்தர இடத்தை ஸ்தாபிக்கிற. மூணாவது, உனக்கு ஒரு நித்திய ராஜ், உனக்கு நீ ஒரு ஒரு சந்ததியிலிருந்து உன்னை ஒரு நித்திய ராஜ வம்சமாக பண்ணுகிறேன். ஒரு சந்ததியிலிருந்து ராஜ நித்திய ராஜ வம்சமாக பண்ணுகிறேன். 14:11-13 அதை நம்ம பார்க்குறோம். அங்கே அவர் சொல்கிறார், என் மக்களுக்கு நான் இது செய்ய போகிறேன். 12 பார்த்தீங்கன்னா, உன் நாட்கள் நிறைவேறின போது, எப்போ உன் பேரை பெருசு பண்ணுறது மாத்திரம் இல்லை, என் மக்களுக்கு பெரிய இடம் நிரந்தர இடம் கொடுக்கறது மாத்திரம் இல்லை, உனக்கு ஒரு வீடை நான் கட்டுவேன், அது எப்பேற்பட்ட வீடு, நீ உன் நித்திரை அடைவே, அப்படின்னா நீ இறந்து போவ, நீ இறந்து போகும்போது 13 அவன் என் நாமத்திற்கேற்ற ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அப்பா உனக்கு ஒரு புள்ள பிறப்பான், நீ இறந்து போயிருவோம், உனக்கு ஒரு புள்ள பிறப்பான், அந்த புள்ள எனக்கு ஆலயத்தை கட்டுவான், அவனுடைய ராஜ்யம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும், தொடர்ந்து ராஜ்யம் போய்கிட்டே இருக்கும், தொடர்ந்து போயிட்டே இருக்கும், இந்த அவனுடைய ராஜ வம்சம் நீடித்த காலாக போயிட்டே இருக்கும்ன்றார். என்ன ஒரு ஆசீர்வாதம், நீ இறந்து போனாலும் உன் வம்சம் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இதை விட ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும். வேத வரலாற்றில் நம்ம பார்க்குறோம், தாவீதுக்கு அப்புறம் சாலமன், சாலமனுக்கு அப்புறம் ரெஹபோம், அபைஜா, ஜெகோஷபத் அப்படின்னு ராஜாக்களுக்கு அப்புறம் எல்லா தாவீதுடைய ராஜாக்கள்லேருந்து வருவாங்க. தாவீது வந்து 1000 மேல அவருடைய ஆட்சி போய்கிட்டே இருக்கும் பாருங்களேன். அதை நம்ம பார்க்குறோம் உலகத்தில் பார்த்தோம்னா எந்த ராஜவம்சமும் அவ்வளோ தொடர்ந்ததாக பார்க்கலாம். ஒரு பெரிய ராஜவம்சம்னா நம்ம ஃபாரோ காலத்தில் சொல்லலாம், அவங்க ஒரு 5-6 ராஜாக்கள் தொடர்ந்து இருந்தாங்க, 5-6 தான் தாங்குச்சு. இன்னும் சோழா, நம்ம ஊர்லெல்லாம் சோழர்கள் ஆண்டாங்கன்னு 13-10 வரைக்கும் அதெல்லாம் கொஞ்ச நாள் தான் இருந்தாங்க, ஆனால் தாவீதுடைய ராஜவம்சம் தொடர்ந்து இருக்கும் அப்படின்றார். யூ கேன் ஷோ இட் ஆஃப்டர் தம் டைம். ஓகே, இல்லை 14வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஓகே ராஜவம்சம் இருக்கோன்னா ஆண்டவரே நாங்கள் தப்பு செஞ்சால் என்ன ஆகுது, எங்கள் பிள்ளைகள் தப்பு செஞ்சால் என்ன ஆகுது, தொடர்ந்து எங்களுடைய வம்சம் போகுமா? அதுக்கு 14வது வசனத்தில் பதில் கொடுக்கிறாரு, நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாக இருப்பான், அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரரின் அடிக்கல்னாலையும் கண்டிப்பேன். பாருங்களேன், தாவீதுக்கு அப்புறம் சாலமன் வரார் இல்லைங்களா, அவர் கொஞ்ச நாள் பக்தியா இருந்தார், அதுக்கப்புறம் மனைவிகள் பேச்சை கேட்டுக்கிட்டு விக்கிர ஆராதனை பண்ண ஆரம்பித்த உடனே ஆண்டவர் அவரை தண்டித்தார், பயங்கரமாக தண்டித்தார். என்ன தண்டித்தார், அவருக்கப்புறம் வர எல்லா 12 கோத்திரங்களையும் வெறும் 2 கோத்திரம்தான் அவருக்கு கொடுத்து, மற்ற 10 கோத்திரங்களும் பிரித்து எடுத்துட்டார். அதை நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் தண்டித்தார். ஜெரொபோம் அவருக்கு விரோதமாக எழும்பி அந்த ராஜ்யத்தை 2 பிரிஞ்சதை நம்ம பார்க்குறோம். ஆனால் 21 ராஜாக்கள், 11, இது ராஜாக்கள் தொடர்ந்து மோசமாக போயிட்டு இருக்கும்போது 1 ராஜாக்கள் 11:34 சொல்கிறாரு, இந்த ராஜ்யத்தை முழுமையாக தாவீதுகிட்டேருந்து நான் எடுத்துட மாட்டேன், ஏன், தாவீதோடு நான் செய்த உடன்படிக்கை, நான் தாவீதின் நிமித்தம் நான் காப்பேன். இந்த 2 சாமுவேல் 15வது வசனத்திலேயே நாம் பார்க்கிறோம், உனக்கு முன்பதாக நான் தள்ளிவிட்ட சவுலின் இடத்தில், படிங்க அந்த வசனம்,
உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன்.
உனக்கு முன்னாடி இருந்த சவுலை யோசிச்சுப்பாரு, அவனை நான் ஒரு டேர்ம் தான் ஒழுங்கா அவன் இருக்கலன்னு தள்ளி விட்டுட்டேன், ஆனா உனக்கு நான் அப்படி செய்ய மாட்டேன்ற, தள்ளி விட மாட்டேன். ஏன், கடவுள்னா நியாயமான கடவுள்னா எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நடத்தணும், இது ஏன் பட்சபாதம், அது அவர் இஷ்டம். அதுக்கு பேர் தான் இறையாண்மை உள்ள தேவன். அவர் யார் மேல இரக்கமா இருப்பாரோ அவங்க மேல இரக்கமா இருப்பார். இந்த உடன்படிக்கையின் ஒரு தன்மை என்னன்னா, இது இறையாண்மை கிருபையின் உடன்படிக்கை. அவர் யார் மேலேயாவது இரக்கமாக இருந்தாருன்னா அவங்க என்னத்தான் இருந்தாலும் அவங்கள தள்ளி விட மாட்டார் தான் சொல்கிறார். ஏன் சவுலுக்கு அப்படி பண்ணீங்க, தாவீதுடைய குடும்பத்தை பாருங்களேன், சவுலே எவ்வளோ பெட்டருன்னெலாம். அதுக்கப்புறம் வர ராஜாக்களாக 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் கதையை ஃபர்ஸ்ட் பாலா எடுத்தார். அந்த ராஜாக்கள்னு பேர் வைக்கிற பதில் வேறு ஏதாவது வச்சுருக்கணும். தாவீதுடைய வம்சத்தின் அகோரத்தை பாருங்கள், மோசம் கொடுமை. ஒருத்தவங்க செய்கிற தப்புங்க, எசேக்கியா ஆசா பயங்கரமாக விக்கிர ஆராதனை பண்ணுறது, எசேக்கியா பாபிலோனில் கூப்பிட்டு ஆலயத்தில் இருக்கிற கோல்டெல்லாம் காட்டுறது, மனாசா தன் பிள்ளையே பாகாலுக்கு பலியை கொடுக்கறது, விக்ரம் செய்கிறது, மோசம், வம்சமே கேடுகட்ட நிலைமையில் போயிடுச்சு. ஆனால் இந்த உடன்படிக்கை என்ன ஆச்சு, அப்படி போயிருந்தாலும் ஆண்டவர் என்ன சொன்னார், நான் வம்சத்தை விடமாட்டேன், அவங்கள தண்டிப்பேன், அவங்கள சரி பண்ண பார்ப்பேன், ஆனால் ஒரு காலம் நான் உன்னோடு செய்த உடன்படிக்கை மாறாது. என்ன ஒரு அதிசயம், யோசிச்சு பாருங்களேன். சிங்காசனத்தில் எப்பொழுதும் ராஜா, உன்னுடைய வம்சம் நிற்கும், என்ன ஆனாலும் நிற்கும். அவங்கள தண்டித்து பயங்கரமாக தான் தண்டித்தார், இல்லைன்னு சொல்ல, நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக போச்சுன்னா அந்த நேபுகாத்நேசர் வந்து அந்த ஆலயத்தையே இடித்து அந்த மக்களை எல்லாம் அடிமைத்தனத்துக்கு பிடிச்சிட்டு போகிற அளவுக்கு வந்துச்சு. ஆனால் தாவீதுடைய அரசாங்கம் போயிருச்சுன்ற மாதிரி தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனால் 2 ராஜாக்கள் 25 பார்க்குறோம், ஜெகோயச்சின் என்ற ஒரு ராஜாவை நேபுகாத்நேசர் அவருக்கு அடியில் வைக்கிறார் ராஜாவாக. அவன் தாவீதுடைய லைனில் வந்தவன் தான். அது தொடர்ந்து போகிறத பார்க்குறோம் நம்ம. எப்போ மோசமான நிலையில போய் மங்கியே போச்சு தாவீதுடைய வம்சம்னாலும் ஒரு ராஜா அங்க நிக்கிறத பார்க்கிறோம், தொடர்ந்து இருக்கிறத பார்க்கிறோம். இதான் இந்த உடன்படிக்கை கிருபையின் உடன்படிக்கையின் மகத்துவங்க. இது மனுஷனுடைய ஒரு திறமையோ மனுஷனுடைய நீதியோ பொறுத்தில்லை, இது கடவுள் ப்ராமிஸ் பண்ணாரு, அவர் சொல்றாரு அதை நான் நிறைவேற்றுவேன். அந்த மனுஷனுடைய பாவமும் அந்த உடன்படிக்கையை குலைக்க முடியாது, அந்த உடன்படிக்கையை ரத்து செய்ய முடியாது. என்ன அதிசயம் அந்த உடன்படிக்கையை யோசிச்சு பாருங்களேன். ஒன்றும் இல்லாத ஆளை ஒன்று நான் பெரியவன் ஆக்குவேன், முதலாவது. 2வது, உனக்கு ஒரு நிரந்தர இடத்தை நான் கொடுப்பேன். உனக்கும் உங்க மக்களுக்கும் உன் வம்சம் என்றென்றும் இருக்கும்படி செய்வேன். அந்த எத்தனை தப்பு செஞ்சாலும் அவங்கள நான் தண்டிப்பேன், ஆனால் இந்த உடன்படிக்கையை மாற்ற மாட்டேன். என்ன அதிசயம்! இதை வச்சுதான் தானியல் காலம், எஸ்ரா காலத்துலலாம் அவங்கெல்லாம் வேண்டுவாங்க, ஆண்டவரே ஆண்டவரே தாவீதுடைய இறக்கத்துக்கு தாவீதுக்கு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிங்களே, அவருடைய வம்சத்தை காத்துக்கொள்ளுங்க, அவருடைய வம்சத்தை புதுப்பீங்கன்னு அப்படியெல்லாம் ஜபிப்பாங்க. இந்த வம்சம் இது நமக்கு என்ன? இது தாவீதோடு செய்த உடன்படிக்கை வந்து ஒரு நெடல், புதிய உடன்படிக்கைக்கு ஒரு நெடலாக இருக்கு. இந்த இதுவே இவ்வளோ மகிமையாக இருந்தால் யோசிச்சு பாருங்க, புதிய உடன்படிக்கை நமக்கு என்ன சூழ்நிலையில் நாம் இருந்தாலும், எந்த சோர்வில் எந்த குழப்பத்தில் எந்த நிலையில் இருந்தாலும், இதுதான் நம்ம நம்பிக்கை. அவர் உடன்படிக்கை மாறாது. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? கடவுளே காலையில் நம்ம படித்த மாதிரி பூமியை அதிர வச்சு, வானங்களை அதிர வச்சு அவர் தன் குமாரனின் ரத்தத்தில் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கிறாரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உனக்கு பண்ண ப்ராமிசஸில் நான் பின்வாங்க மாட்டேன். அதான் நான் அந்த பாட்டு திருப்பி திருப்பி எனக்கு மனசில் வருது. என் வாழ்க்கையே அலமோதுற மாதிரி இருக்குது, எத்தனை துன்பங்கள் எத்தனை கஷ்டங்கள், அந்த கஷ்டங்களுக்கு மத்தியிலையும் என்னை உத்திடப்படுத்துவது பலப்படுத்துவது நீங்கள் எனக்கு பண்ண ப்ராமிஸ், அது மாறாதே, அது எனக்கு மாறாதே. பாருங்களேன் அதனோட நம்பிக்கை எவ்வளோ பெருசு, நம்ம நினச்சி பார்க்கணும். கடவுளுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். ஏன்னா அநேக நேரத்தில் அசையாத மாறாத உறுதியான காரியத்தில் நம்ம நம்பிக்கை இருக்கும்போது நம்மளும் அந்த உறுதியாக அசையாதவர்களாக இருக்க முடியும். பாருங்களேன், ஏன்னா அந்த உடன்படிக்கை வந்து மனிதனுடைய செயல் திறனில் இல்லை. நம்ம எவ்வளோ ஒழுங்காக இருக்கிறோம், எவ்வளோ நீதியாக இருக்கிறோம், எவ்வளோ ஒரு இதாக இருக்கிறோன்னு ஆண்டவருடைய வாக்குத்தத்தை பொறுத்து இருக்கு. ஆனால் நம்ம தப்பு செய்யும்போது தண்டிக்காம விட மாட்டார். அதானே சொல்கிறார், தண்டிப்பேன்றாரு, பயங்கரமாக தண்டிப்பார். ஆனால் நம்மளை அழிச்சு நரகத்தில் தூக்கி உடன்படிக்கைய ரத்து செய்வாரா? நோ. அது உங்களுக்கு சந்தோஷமா இல்லை? எனக்கு ரொம்ப சந்தோஷங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரே அடியே உதவ ஏதாவது பண்ணும், கை விட்டுறாதியும் சாமி, கை விட்டுறாதியும், பேச்சை கேட்குற முடிஞ்ச அளவுக்கு என்ன ஒண்டி கை விட்டுறாதியும், ஒரு காலம் உன்னை கைவிட மாட்டேன். என்ன ஒரு ஆசீர்வாதம்! யோசிச்சு பாருங்களேன், வாழ்க்கையில் நமக்கு என்ன நடந்தாலும், என்ன நடந்தாலும், பிசாசு நம்மளை என்ன செய்தாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், உணர்ச்சிகள் மாறினாலும், ஒரு வசனம் இருக்குது இல்லைங்களா, மலைகளும் குன்றுகளும் நிலை மாறி போனாலும் நான் உன்னோடு செய்த சமாதான உடன்படிக்கை மாறாது, மாறாது. நெவர் ஃபெயில். என்ன ஒரு ஆறுதல்! அது அங்கே உடன்படிக்கையின் ஆசீர்வாதம், பெரிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். அந்த உடன்படிக்கை நம்மளை பொறுத்து இல்லை, அதை நிறைவேற்றுற தேவனை பொறுத்து. ஒரு காலம், ஒரு காலம் அதில் பின்வாங்க மாட்டார் அந்த தேவன், அதை ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். அது ஓகே, அதில் தான் நம்ம மனசு இருக்கணும். கடைசியாக, ஒன்றும் இல்லாத உன்னை நான் பேர் பெரிய பேர் ஆக்குவேன். ரெண்டாவது என்ன? உனக்கு ஒரு நிரந்தர இடத்தை கொடுப்பேன், உங்கள் மக்களுக்கு ஒரு நிரந்தர இடத்தை கொடுப்பேன். மூன்றாவதாக, உனக்கு ஒரு நீடித்த வம்சத்தை நான் ஏற்படுத்துவேன், நீடித்த வம்சத்தை ஏற்படுத்துவேன். அந்த நீடித்த வம்சம், இந்த ப்ராஃபஸி, இந்த தீர்க்க தரிசனம் எதுவுமே ஒரு டெலஸ்கோபிக் வியூ இருக்குன்னு வாங்க. ஒரு கேமரா எடுத்துக்கிட்டோன்னா தூரமும் பார்க்கலாம், கிட்டையும் பார்க்கலாம், ஜூம் இன் ஜூம் அவுட்னு வாங்க. அந்த மாதிரி ஜூம் இன் பண்ணால் கிட்ட இருக்கிறத பார்க்கலாம், ஜூம் அவுட் பண்ணால் தூரம். அந்த மாதிரி இந்த தீர்க்க தரிசனத்தில் இருக்கு. இதில் ஜூம் இன் பண்ணும்போது சாலமன்னு, சாலமனுக்கு அப்புறம் வர மகனுங்கிறத பற்றி தான் 14வது வசனத்தில் பேசுது. ஏன், நான் அவர்கள் பிதாவாக இருப்பேன், அவர்கள் பாவம் செய்யும்போது அவர்களை தண்டிப்பேன்றாரு. ஆனால் ஜூம் அவுட் பண்ணும்போது அதில் இறுதியாக தன்னுடைய மகனாக வருகிற இயேசுவை அதை காட்டுது. உங்களுக்கு தெரியுமா, இந்த உடன்படிக்கை இயேசுவில் போய், இயேசு போய் புதிய வானத்திலேயோ புதிய பூமி முடிக்கிற வரைக்கும் இந்த உடன்படிக்கை போகுது. அதான் பார்க்குறோம் 14வது வசனத்தில். அது ஜூம் இன், வெறும் சாலமன் அவருடைய மகன்களை குறிக்குது. ஆனால் 14வது வசனத்தை கவனித்து பாருங்களேன், படிங்க 14வது வசனம்.
உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக சிறப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார்.
உன் மகனுங்க தப்பு செய்யும்போது அவங்கள தண்டிப்பேன், அது நிச்சயமாக இயேசுக்கு பிறந்தாரு. ஏன்னா தாவீதுடைய மடங்குங்களே தப்பு செய்யாத ஒரே மகன் அவர் மட்டும்தான் இல்லைங்களா. ஆனால் 16வது வசனம், உன்னுடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் உனக்கு முன்பதாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும், உன் ராஜவம் என்ன ராஜாசனம் என்றைக்கும் நிலை பெற்று இருக்கும். நித்திய ராஜ்யத்தை உனக்கு நான் ஏற்படுத்துவேன். நித்திய, இது ரொம்ப புதிரான ஒரு வசனம். தாவீதுடைய உடன்படிக்கையில் ரொம்ப புதிர். எல்லா தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் தலையை பிச்சுக்கிட்டாங்க, இது எப்படி நடக்கும், எப்படி நடக்கும். இது இந்த ஒரு வசனம் தான் யூதர்களுக்கு ஒரு மேசியா, அவர் ராஜாவாக வருவார், நித்திய ராஜாவாக வருவார், ரோமர்களெல்லாம் வீழ்த்துவார், எல்லா தேசங்களையும் வீழ்த்துவார்ன்ற நம்பிக்கை ஏற்படுத்தினது இந்த வசனம் தான். உங்களுக்கு தெரியுமா, அவர் சொல்றாரு பாருங்க, உனக்கு ஒரு மகன் பிறப்பான், நித்திய ராஜ்யம் அவனால் ஸ்தாபிப்ப அப்படின்றார். காலா காலத்தின் யூதர்களுடைய கேள்வி, அந்த நித்திய ராஜா யாரு, அது எப்படித்தான் நிறைவேறும். ரெண்டு பிரச்சனைகள் அதுக்கு. ஏன் அப்படி வருகிறவர் ஒரு பாவமும் செய்யக்கூடாது, பரிபூர்ணமா இருக்கணும் இல்லைங்களா. அப்படி பரிபூர்ணமா இருக்கிறவங்க யாரு? ரெண்டாவது, அப்படி வர்றவங்க எவ்வளவுதான் பரிபூர்ணமா இருந்தாலும் அவங்க செத்து போயிடுவாங்க. திருப்பியும் தாவீதுக்கு அப்புறம் வர பிள்ளைங்கள் மாதிரி தப்பு அவங்க செய்வாங்க இல்லையா. இது நிச்சயமா நிறைவேறணும்னா ஒருத்தர் ஒரு தப்பும் செய்யக்கூடாது, இன்னொன்னு என்ன இருக்கணும், அவர் சாகவே கூடாது. அந்த மாதிரி ஒரு மகன் உனக்கு பிறக்கணும். அவர் தான் நித்திய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்க போறார். இது எங்க லீட் ஆகுது? இப்ப நீங்க அந்த யூ கேன் பிளே தட் அந்த ப்ரொஜெக்டர் போட்டீங்கன்னா, சாலமன்ல இருந்து நம்ம பார்க்கிறோம் பாருங்களா, இதான் பைபிள்ல வர அதிசயம். தாவீதுக்கு மகன் சாலமன், அதுக்கப்புறம் அவருக்கு ரெஹபோம், அபிஜா, இவெல்லாம் ராஜாக்கள் பிறக்கிறாங்க. பிறந்து அவங்க நேபுகாத்நேசர் அடிமைத்தனத்துக்கு கூட்டு போகும்போது அங்கே கடைசியில் மிஞ்சினது அந்த ஜெக்கோய்ச்சன். அவருக்கு அப்புறம் ராஜாவாக வந்து 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 கடைசி மகன் யாரு, யோசேப்பாக பார்க்கிறோம். யோசேப்பு யாரு, இயேசுக்கு தகப்பனாக நம்ம பைபிளில் பார்க்குறோம் இல்லைங்களா, இயேசுக்கு தகப்பன். தாவீதுக்கு இன்னொரு மகனும் இருந்தார், நாத்தன் ஒரு மகன் இருந்தார். அவர் மூலமாக வருகிற ஒரு லைன் தான் பார், எத்தனை வம்சங்கள் அவர் மூலமாக வருகிற ஒரு லைன் தான். யாரு, யார் வந்தது, மேரி. மேரி யாரு, இயேசுடைய தாய். உங்களுக்கு புரியுதுங்களா, இந்த வாக்கு தத்துவம், உன் பேரை பெருசாக்குற, உனக்கு உன் மக்களுக்கு ஒரு இடத்த கொடுக்குற, உன் பிள்ளைகளுக்கு நீடித்த ராஜ்யத்தை நான் ஸ்தாபிக்கிறேன். நீடித்த ராஜ்யத்தை ஸ்தாபிச்சார் ராஜாக்கு. ராஜா ராஜா எப்பப்பா ராஜாவா இருந்தாங்க, கடைசியில உன்னுடைய ராஜ்யம் நித்தியமா நிலைத்திருக்கும். எப்படி நிலைத்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துக்கு அப்புறம் இயேசு காலத்துக்கு வரும்போது அங்க ஒரு ராஜா இருந்தார், உலகத்தை ஆள்ற ராஜா. யார், ஏரோது. நம்ம ராஜாவாவன் ராஜா இல்லை, அவர் ஒரு போலி ராஜா. அந்த காலத்துல தாவீதுடைய லைன்ல வந்து ராஜாவா இருக்கிற உரிமை ஒருத்தருக்கு மட்டும்தான் இருந்துச்சு, அது யோசேப்புக்கு மட்டும்தான். அதான் இயேசுடைய தகப்பனா இருந்த அவருக்கு மட்டும்தான் அந்த உரிமையில. அதனாலதான் மத்தேயுல நம்ம பார்க்கிறோம், மத்தேயுல அவர் எழுதுறார் எல்லா ராஜாக்களை எழுதும் போது, இயேசு வர வரைக்கும் சரீர விதத்துல ராஜா இருப்பாங்கன்னு ஜெனசிஸ் ஆதியாகமம் 49 வசனம் சொல்லுது. ஷைலோ வர வரைக்கும் செங்கோல் யூதாவை விட்டு பிரியாது அப்படின்னு சொல்லுது. இயேசு வர வரைக்கும் ஒரு சரீர பிரகாரமான ராஜ்யம் இருக்கும். ஆனால் தாவீதுடைய லைன் ரொம்ப அதிசயமாக கடைசியில் இயேசுல வந்து முடியுது. ஏன், மனுஷனாக இயேசு முழுமையாக தாவீதுடைய மகன். அப்பா பக்கம் சாலமன் கிட்ட இருந்து அவருடைய ஆளுகிற உரிமை அவருக்கு இருக்கு. அம்மா பக்கத்துல இருந்து தாவீதுடைய ரத்த உரிமை அவருக்கு இருக்கு. அதனால எல்லா விதத்திலையும் அப்பா பக்கமும் சரி அம்மா பக்கமும் சரி. அதனாலதான் மத்தேயு அப்பா பக்கத்துல இருந்து லைனை காட்டுறாரு, லூகா அம்மா பக்கத்துல இருந்து லைனை காட்டி இவர் தான் மெய்யான தாவீதுடைய மகன், அவருக்கு உரிமை ஆளுகிற உரிமை இருக்கு, இவர் தான் அதை நிறைவேற்ற முடியும். இவர் வெறும் தாவீதுடைய மகன் மாத்திரம் இல்லை, இவர் யாரு, இவர் என்றென்றும் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும்னா இவர் தெய்வமா இருக்கணும், நித்திய தன்மை உள்ளவராக இருக்கணும். அதனாலதான் வெறும் தாவீதின் மகன் மாத்திரம் இல்லை, இவர் தேவ குமாரனாக பரிசுத்தாவினால் கர்ப்பம் தரிக்கிறவராக பிறந்தார் பாருங்களேன். அதனாலதான் அவர் அதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு ராஜா, இப்படிப்பட்ட தாவீதுடைய மகன் தான் இந்த வாக்கு தத்துவத்தை அவர் நிறைவேற்ற முடியும். என்றென்றும் அழியாத ஒரு ராஜ்யத்தை அவர் ஸ்தாபித்து தாவீதுடைய ராஜ்யம் என்றென்றும் இருக்கும்படி எப்பேற்பட்ட மகன் செய்ய முடியும். இப்படி முழுமையாக தாவீதின் குமாரனா இருக்கணும், அது மாத்திரம் அவருக்கு பத்தாது, என்றென்றும் அழியாது தெய்வீகம் அவருக்குள்ள இருக்கணும். அவர் மட்டும்தான் அதை நிறைவேற்ற முடியும். அதை எவ்வளவு அழகா நிறைவேற்றுறாரு பாருங்களேன். அதுதான் லூக்கா 1:32 இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் எப்பேற்பட்டவர்னு சொல்லுது அந்த வசனம் சொல்லுது. லூக்கா 1:32 பார்த்தீங்கன்னா அவர் பெரியவராயிருப்பார். அம்மா உனக்கு பிறக்கிற மகன் எப்படி இருப்பார்? அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. இவர் தாமா அவரு, இதுதான் அந்த தாவீதின் புள்ள, இவர் தான் அதை நிறைவேற்ற பிறந்தவர், இவர் தாவீதுடைய அரசாட்சி இவருக்கு தான் கிடைக்கும், இவர் தான் அதை நிறைவேற்றுவர். இயேசு எப்பேற்பட்ட ராஜா! இன்னைக்கு இருந்து ஒரு சின்ன ரியல் எஸ்டேட்டுக்கு ராஜான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ராஜா இல்லை, அவர் பிறந்து வாழ்ந்து அவர் மரித்து இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய சத்துருக்கள் சாத்தான் பாவம் நரகம் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் இடத்துல வலது பார்சத்தில் ஏறி இப்போ வானத்திலேயோ பூமியிலையும் சகல அதிகாரம் கொண்டு ஜாதிகளை அவர் தெளிச்சுக்கிட்டு இருக்கார். அவர் ராஜாதி ராஜனாக அவர் வரப்போறார். அவர் தான் நித்தியமாக ஆளப்போறார், நித்தியமாக ஆளுகிறது. இன்னைக்கு யாராவது ராஜாக்கள் இருக்கிறாங்களா எங்கேயாவது ஊரில்? எங்கேயுமே ராஜாக்கள் கிடையாது, எல்லா மக்கள் ஆட்சியாக இருந்தாலும் இந்த காலத்திலையும் ராஜாதி ராஜனாக ஆளுகை செய்கிறவராக அவர் ராஜ்யம் இன்னும் தொடர்ந்தாக நாம் பார்க்கிறோம். அப்போ சில நடுவில் 2 நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அங்கே பேதுரு வந்து விளக்குறாரு, என்ன சொல்கிறாரு, மனிதர்களே உங்களுக்கு தெரியும் தாவீது இறந்து போய் இங்கே கல்லறையில் இருக்கிறாரு, ஆனால் தாவீது பார்த்தாரு தனக்கு இப்படி ஒரு மகன் பிறந்து மரித்து உயிரோடு எழும்புவார் என்றதை பார்த்ததுனால தான் அவருடைய மகனை பத்தி சொன்னாரு, அவர் உயிரோடு எழுந்ததை நாங்கள் பார்த்தோம் அப்படின்றார். ஓகே, இயேசு மட்டும்தான் இந்த குவாலிஃபிகேஷனை நிறைவேற்ற முடியும். நித்தியமாக தாவீதுடைய குமாரனாக இருந்தும் நித்திய தேவனாக இருந்தும், இதனால தான் காஸ்பல்ஸ் எல்லாம் அவர் தாவீதுடைய லைன்ல எப்படி அழகா வரார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அவருடைய ராஜ்யம் தான் கடைசியில நிலைக்க போது, அவருடைய ராஜ்யம் தான் என்றென்றும் இருக்க போது, அவருடைய ராஜ்யத்தை தான் தேவன் நிலை நிறுத்துவே அப்படின்றார். பாருங்க, இதுல கடைசியா நம்ம முடிப்போம். இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இந்த ராஜ்யத்துல நம்ம எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? இயேசு அதை திருப்பி திருப்பி காஸ்பல்ஸ்ல சொல்றாரு, நம்ம மிஸ் பண்ணிடுறோம். அவர் வந்த உடனே என்ன சொன்னாரு, மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கு. ஜபம் பண்ணும்போது நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ராஜ்யம் அந்த கல்ல பக்கத்துல இருந்த திருடனு கூட தெரிஞ்சிச்சு, உம்முடைய ராஜ்யத்தில் நீ வரும்போது இந்த பரதேசிய இவனை நினைச்சு கொள்ளுங்க இல்லைங்களா, பரதேசிக்கு போகும்போது இந்த பாவியை நினைச்சு கொள்ளுங்க அப்படின்னா, ஏன் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இவர் தான் ராஜ்யம், இவருடைய ராஜ்யம் தான் என்றென்றைக்கும் நிலைக்க போகுது. அந்த ராஜாவாக இன்னைக்கும் அவர் அரசாளுகிறவராக அவர் இருக்கிறார். அவர் தான் வந்து இந்த உலகத்தை என்றென்றும் ஆளப்போறார். ஆகவே இந்த தாவீதுடைய உடன்படிக்கையில் என்னென்ன பார்க்கிறோம், ஒன்றும் இல்லாத உனக்கு பெரிய பேரை ஏற்படுத்துவேன், அலைமோதிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு நிரந்தர இடத்தை கொடுப்பேன், உனக்கு அழியாத ஒரு ராஜ வம்சத்தை ஏற்படுத்துவேன், இறுதியாக உன்னுடைய மகன் வந்து என்றென்றும் அரசாளுவார், அவர் தான் வந்து நித்திய எருசலேம் ஏற்படுத்துவார். இதான் ரெவலேஷன் நம்ம பார்க்குறோம். அவர் வந்து இந்த பூமியின் ராஜ்யங்கள் கர்த்தருடைய ராஜ்யங்களாக மாறினது அப்படின்னுச்சு. ஆகவே இதை நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்தில் எப்படி அவர் அவருடைய ராஜா தாவீதுடைய மக்களை கொண்டு வந்து அவருடைய மகனை கொண்டு வந்து அவர் ராஜ்யத்தை ஸ்தாபித்து அதில் நம்ம எல்லாரும் பங்கு வகிக்கிறோம், அதில் நம்ம எல்லாரும் அவருடைய ராஜ்யத்தின் பங்காக இருக்கிறோம். ஆண்டவர் தான் நம்ம கண்களை உயர்த்தி இந்த உடன்படிக்கையில் நமக்கும் ஒரு பங்கு இருக்குது, இந்த உடன்படிக்கையில் நம்ம ஒரு பங்கு, அவருடைய ராஜரீக மக்களாக இருக்கிறோம். இயேசு அடிக்கடி நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம், என்னோடு நீங்கள் அரசாழ்வீங்க, என்னோடு என்னுடைய ராஜ்யத்தில் இருப்பீங்க. ஏன்? அது நித்திய ராஜ்யம், அந்த ராஜ்யத்தில் நமக்கு பங்கு இருக்கு. அந்த அழகான மீட்பில் வரலாற்றின் ஒரு பார்வையை இந்த தாவீதுடைய உடன்படிக்கையில் பார்க்குறோம். நம்முடைய மிகப்பெரிய ஆசை என்னவா இருக்கணும் இந்த காலத்தில், இம்முடைய ராஜ்யம் வரட்டும், இந்த ராஜ்யம் தான் பெருகணும். ஏன்னா இந்த உலகத்தின் எல்லா ராஜ்யங்களும் அழியப்போகுது, ஒரே ஒரு ராஜ்யம் தான் என்றென்றும் நிலைநீக்க போகுது, அது இயேசுடைய ராஜ்யம் தான். அந்த ராஜ்யம் வளரணும், அந்த ராஜ்யம் வரணுன்றதுக்காகத்தான் நம்ம ஜபம் இருக்கணும். ஜபிப்போம். நல்ல தேவனே, இந்த வேலையில் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாவீதோடு நீ செய்த இந்த மகத்தான உடன்படிக்கையை பார்க்கிறோம்.